Today we're starting a new program titled Words of Life.
ஜீவ வார்த்தைகள் என்ற புதிய நிகழ்ச்சியை நாம் இன்றிருந்து ஆரம்பிக்கிறோம்.
All of our problems are basically caused by the fact that our connection with God has been broken.
தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு முறிந்ததே நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம்.
God is the source of all life.
தேவன்தான் சகல ஜீவன்களுக்கும் ஆரம்பமாக இருக்கிறார்.
And what we call life on earth of the trees and the animals is all created by God.
பூமியில் உள்ள ஜீவன்கள் என்று நாம் சொல்லும் பொழுது நாம் பார்க்கிற மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் தேவனாலே தான் ஆரம்பிக்கப்பட்டது.
But that is all created life.
அவைகள் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன்.
But what God has is eternal life.
ஆனால் தேவன் எதை வைத்திருக்கிறார் என்றால் நித்திய ஜீவனை.
That is his life.
அதுதான் அவருடைய ஜீவன்.
And that is the life that God wants us to have.
இந்த ஜீவனை தான் நாம் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
And it is about that life that we are trying to share with you.
இந்த ஜீவனை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம்.
And the way to that life is found in the Bible.
இந்த வாழ்விற்கு போக வேண்டிய வழியை நாம் வேதத்திலே பார்க்கிறோம்.
The Bible is not just a book of religion.
வேதம் மதம் சார்ந்த ஒரு புத்தகம் அல்ல.
It's not a book which just teaches us about a particular faith.
குறிப்பிட்ட ஒரு மதத்தை போதிக்கக்கூடிய ஒரு புத்தகமும் அல்ல.
It is a book that shows us how we can partake of God's own life.
இந்த தேவனுடைய வாழ்விலே ஜீவனிலே பங்கு பெறுவதற்குரிய வழியை இந்த புத்தகம் நமக்கு போதிக்கிறது.
It tells us how God created the first man and woman.
முதல் மனிதனையும் மனுஷையும் தேவன் எப்படி உண்டாக்கினார் என்பதை இந்த புத்தகம் போதிக்கிறது.
And even before that, how evil came into this world.
அதற்கு முன்பதாகவே எப்படி தீமை இந்த உலகத்திலே வந்தது என்பதையும் குறித்து போதிக்கிறது.
And God has given us understanding so that we can know about these things.
இவைகளை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு அறிவையும் கொடுத்திருக்கிறார்.
And he wants you to know about this too.
நீங்களும் கூட இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
The devil is the one who does not want you to know these truths.
பிசாசு மட்டுமே நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டாம் என்று விரும்புகிறான்.
We know that there is such a person called the devil because there's so much of evil that he has caused in this earth.
இந்த பூமியிலே எவ்வளவோ குழப்பங்களை விளைவித்தபடினாலே பிசாசு என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
And there are many people who contact him through witchcraft and black magic and cause a lot of problems for other people.
பில்லி சுனைத்தின் மூலமாக சேவினையின் மூலமாக இந்த பிசாசோடு கூட தொடர்பு கொண்டு அநேக மக்களுக்கு தீமைகளை விளைவிக்கிறவர்கள்.
Many people are afraid of this black magic and witchcraft.
அநேகர் இந்த பில்லி சுனையத்தையும் சேவினையும் பார்த்து பயப்படுகிறார்கள்.
But many people don't know about God who is the creator of this universe.
ஆனால் இந்த அண்ட சராசரத்தை படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அநேகர் அறிவதில்லை.
If you are in touch with God, you will find in him the solution to all your problems.
இந்த இறைவனோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டால் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தீர்வை கண்டுகொள்ள முடியும்.
That I can guarantee.
இதை நான் உத்தரவாதத்தோடு கூட சொல்ல முடியும்.
Because I have experienced that for 45 years.
ஏனென்றால் நான் 45 ஆண்டுகளாக இதை அனுபவித்து வருகிறேன்.
I'm not sharing with you something which I studied in a college or in a book.
கல்லூரியிலேயோ அல்லது புத்தகத்திலேயோ படித்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்லவில்லை.
I'm sharing with you something I've experienced for 45 years.
45 ஆண்டுகளாக நான் அனுபவித்த காரியத்தை உங்களோடு கூட இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன்.
But which I initially began to understand from this book, the Bible.
ஆனால் ஆரம்பத்தில் இந்த வேதம் என்ற புத்தகத்தின் மூலமாகத்தான் இதை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தேன்.
So the first question that a lot of people ask is, how did evil come into this world if God was in control?
தேவன் இந்த அண்டசராசத்தை கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த பூமியிலே தீமை எப்படி வந்தது என்று அநேகர் கேட்கிறார்கள்.
We know that the world is full of evil.
இந்த உலகமானது தீமையினாலே நிறைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
So much evil in this world that many people suffer tremendously because of that.
இந்த நிமித்தமாக இந்த பூமியில் அநேகர் மிகவும் பரிதாபமாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம்.
So many people do evil to others.
அநேகர் மற்றவர்களுக்கு தீமை செய்கிறார்கள்.
Where did this all originate?
இவைகள் எல்லாம் எங்கே ஆரம்பமானது?
Did somebody teach?
யாராவது இதை கற்றுக் கொடுத்தார்களா?
To teach people to do it?
தீமை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களா?
Just ask yourself this question.
நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள்.
When a child is born into your home,
உங்களுடைய குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது,
do you have to teach that child to do evil?
அந்த குழந்தைக்கு தீமை செய்ய நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டுமா?
No.
இல்லை.
It doesn't matter which religion that child is born in.
அந்த குழந்தை எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் சரி.
Whether it is this religion or that religion or no religion.
Indha madhamo andha madhamo endha madhamum illada oru kudumbathil irundhu vandha kuzhandhaiya irundhalum sari.
We all know that nobody has to teach a child to fight or quarrel or grab things for himself.
Sandai poduvadharku thanakkendru oru porulai pidungi kolluvadharku kattuvadharku endha oru kuzhandhaikkum nam yaarum solli kodukka vendiyada illai endrai nam arindirukkom.
You never have to teach your child how to tell lies.
Poi solluvadharku oru kuzhandhaikku kattru kodukka theviye illai.
In fact, we have to teach our children how to speak the truth.
சத்தியத்தை உண்மையை பேசத்தான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது.
Lying they have got in their nature.
பொய் சொல்வது என்பது அவருடைய சொந்த குணாதிசயத்திலே இருக்கு.
We have to teach a child how to be selfish, how to be unselfish because selfishness is in their nature.
தங்களுடைய சுபாவத்திலே தன்னலம் இருக்கிறபடினாலே தன்னலம் இல்லாமல் எப்படி வாழ வேண்டும் என்றுதான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
We don't have to teach a child how to hate.
பகிப்பது எப்படி என்று நாம் கற்றுக் கொடுக்க தேவையில்லை.
We have to teach a child how to love.
எப்படி நேசிப்பது என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
So evil comes with the child into the world.
ஆகவே ஒரு குழந்தை இந்த பூமிக்குள்ளே வரும்பொழுது தீமையும் அதோடு கூட வருகிறது.
And as he grows up, that evil grows and matures till he can become a very evil person.
அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தையிலே இருக்கக்கூடிய தீமையும் வளர்ந்து வளர்ந்து அவன் பெரிய ஆளாகும் பொழுது தீமை வளர்கிறது.
And when we see so much evil in the world,
இவ்வளவு தீமையும் இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது,
some people can begin to think that the devil is even more powerful than God.
சில சமயத்திலே தேவனை காட்டிலும் பிசாசுக்கு வல்லமை அதிகம் என்று கூட என்ன தோன்றுகிறது.
That's why most people are in evil and very few people have come out of evil into real goodness.
ஆகவே தான் அநேகர் தீமையிலே காணப்படுகிறார்கள், ஒரு சிலரே அந்த தீமையை மேற்கொண்டு நன்மையான ஒரு வாழ்வுக்குள்ளாய் வந்திருக்கிறார்கள்.
So the first step to understand the words of life.
ஆகவே ஜீவ வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு முதல் படி
is to know the origin of evil.
தீமை எங்கே ஆரம்பமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
Why did God permit it to come into this world?
ஏன் இந்த பூமிக்கு தீமை வருவதை தேவன் அனுமதித்தார்?
Why doesn't God control it?
ஏன் அதை தேவன் கட்டுப்படுத்தவில்லை?
And if there is a particular source of evil called the devil, why doesn't God finish him off?
அந்த தீமைக்கு காரணகர்த்தாவாய் இருக்கிறதான பிசாசு என்பவன் இருப்பானேயானால் ஏன் தேவன் அவனை அழித்து விடவில்லை?
Isn't God more powerful than the devil?
சாத்தானை காட்டிலும் தேவன் அதிக வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே.
And if the devil is causing so much evil, why don't we destroy him? Why doesn't God destroy him?
பிசாசு எவ்வளவோ தீமை
அவர்களை இருள் இல்லை. That means there is no evil in him.
அவருடைய பொருள் என்னவென்றால் அவர்களை தீமை எதுவுமே இல்லை.
There is no hatred in him.
அவர்களை பகை இல்லை.
The Bible says God is perfect love.
தேவன் பூர்ண அன்புள்ளவர் என்று வேதம் சொல்கிறது.
From one end to the other, he is full of love.
ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை தேவன் அன்பினாலே நிறைந்திருக்கிறார்.
From the beginning till the end.
ஆரம்பம் முதல் முடிவு வரை
God is love.
தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
There is not an atom of hatred in him.
அவர்களை பகை ஒரு அணுவேனும் இல்லை.
Then how did evil come into this world?
அப்படியானால் தீமை இந்த உலகத்திலே எப்படி வந்தது?
God created all the things that we see in the sky above.
நாம் வானத்திலே பார்க்கிற சகல காரியங்களையும் தேவன் சிருஷ்டித்தார்.
He made the sun and the moon and the stars.
அவர் சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார்.
And all the trees and rocks and everything.
பார்க்கக்கூடிய பாறைகளையும் மரங்களையும் அவர் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் உண்டாக்கினார்.
And he made the animals and the fish and the birds.
மிருகங்களையும் பறவைகளையும் மீன்களையும் உண்டாக்கினார்.
But then the Bible says he created man.
வேதத்திலே பார்க்கிறோம் மனிதரையும் தேவன் உண்டாக்கினார்.
That is how we came from the first man and woman.
இப்படித்தான் முதல் மனிதன் மனுஷிலிருந்து நாமும் வந்தோம்.
But before he created man.
அவர் மனிதரை உண்டாக்குவதற்கு முன்பதாக
long before what we read in Genesis chapter 1 of the first chapter of the Bible.
வேதத்திலே காணப்படுகிற முதல் அதிகாரமாகிய ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே நாம் வாசிப்பதை காட்டிலும்
in fact something that happened between the first two verses of the Bible.
வேதத்திலே உள்ள முதல் இரண்டு வசனங்களுக்கு இடையே ஒரு சம்பவம் நிகழ்ந்தது.
The Bible says in the beginning God created the heaven and the earth. That is right at the beginning.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அது ஆதியிலே நடந்த காரியம்.
But in the next verse, the second verse of the Bible says the earth was formless, void and deep.
ஆனால் பூமியிலே உள்ள இரண்டாம் வசனம் சொல்கிறது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது என்று.
There was no shape in it.
அதிலே ஒரு ஒழுங்கு இல்லை.
It was dark.
இருளாக இருந்தது.
And it was empty.
வெறுமையுமாய் இருந்தது.
Now God never creates anything dark.
தேவன் எதையுமே இருளாக உண்டாக்குவதில்லை.
So the earth could not have been created like that.
ஆகவே பூமி இருளாகவே உண்டாக்கப்படவில்லை.
God never creates anything empty.
தேவன் எதையும் வெறுமையாக உண்டாக்குவதில்லை.
So the earth could not have been created empty.
ஆகவே பூமியும் வெறுமையாக உண்டாக்கப்பட்டிருக்க கூடாது.
God never creates anything shapeless.
ஒருங்கின்மையாய் தேவன் எதையும் உண்டாக்குவதில்லை.
So this could not have been the way God made the earth.
ஆகவே பூமியையும் ஒருங்கின்மையாய் தேவன் கண்டிப்பாக உண்டாக்கியிருக்க மாட்டார்.
Then how did it become like this?
பிறகு எப்படி பூமி இப்படி ஆனது?
Something must have happened between verses 1 and 2 of the Bible.
வேதத்திலே உள்ள முதல் வசனத்துக்கும் இரண்டாம் வசனத்துக்கும் இடையில ஏதோ ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்க வேண்டும்.
That is described in another portion of the Bible.
அது வேதத்திலே வேறு ஒரு பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
Why is it not mentioned here?
ஏன் அது இங்கே எழுதப்படவில்லை?
Because this book was written for man.
ஏனென்றால் இந்த புத்தகமானது மனிதருக்காக எழுதப்பட்டது.
And sin came through the fall of angels.
பாவம் தேவதூதர் விழுந்தது நிமித்தமாக வந்தது.
And the fall of the angels is mentioned somewhere else.
ஆகவே தூதருடைய வீழ்ச்சி வேறு ஒரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது.
And there are two passages of scripture where you can read about that.
இதை நீங்கள் இரண்டு பகுதிகளிலே வாசிக்கலாம்.
One is Isaiah chapter 14.
ஒன்று ஏசாயா 14 அதிகாரம்.
If you have a Bible with you right now, you should turn to Isaiah chapter 14.
உங்களுக்கு வேத புத்தகம் இருக்குமேயானால் ஏசாயா 14 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
So if you don't have a Bible, just listen to what I have to say.
உங்களுக்கு வேதம் இல்லை என்றால் நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள்.
In Isaiah chapter 14,
ஏசாயா 14 அதிகாரம்,
we read in verses 12 to 15,
12-15 வசனம் வரை நாம் வாசிக்கிறோம்,
about the highest of the angels falling into sin and God casting him down.
தேவ தூதர்களே மிகப்பெரியவனாக இருந்த ஒரு தூதன் அவன் கீழே தள்ளப்பட்டு அவன் விழுகிறதை பார்க்கிறோம்.
God made millions of angels.
லட்சக்கணக்கான தூதர்களை தேவன் உண்டாக்கியிருக்கிறார்.
And he made one to be the head of the angels.
அவர்களிலே ஒருவனை தலைவனாய் உண்டாக்கியிருக்கிறார்.
And this head of the angels is the one we read about here.
இந்த தலைவனாகிய அந்த தூதனை குறித்து தான் நாம் இங்கே வாசிக்கிறோம்.
He is called in verse 2 the star of the morning.
அவன் அதிகாலையின் விடிவெள்ளி, விடுவெள்ளி நட்சத்திரம் என்று நாம் அவனை வாசிக்கிறோம். அவனை குறித்து
chapter 14 verse 12 of Isaiah.
12-ஆம் வசனத்திலே 14-ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம்.
And he was perfect when he was created.
அவன் சிருஷ்டித்த பொழுது அவன் பூர்ணமாய் இருந்தான்.
We'll read that in another chapter.
அதை இன்னொரு அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
But here we read about what he thought in his heart.
அவன் இங்கே தன்னுடைய உள்ளத்திலே என்ன சிந்தித்தான் என்பதை குறித்து வாசிக்கிறோம்.
He did not do anything externally.
அவன் வெளிப்பிரகாரமாக ஒன்றையும் செய்யவில்லை.
In verse 13 he says he said in his heart, in other words in his thoughts he thought like this.
13-ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் தன்னுடைய சிந்தையிலே இப்படி எண்ணினான் என்று வாசிக்கிறோம்.
What did he think?
அவன் என்ன எண்ணினான்?
I will raise my throne above the stars of God.
உன்னதங்களிலே என்னுடைய சிங்காசனத்தை மேலாக உயர்த்துவேன்.
And verse 14 last part, I will make myself like the most high God.
உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று 14-ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
See, there was no one in the universe above him except God.
அந்த சராசரத்திலே இந்த தூதனை காட்டிலும் மேலானவன் தேவனுக்கு கீழாக யாருமே இல்லை.
He had the highest place.
அவனுக்கு தான் உன்னதமான இடம் கொடுக்கப்பட்டிருந்தது.
But he was not even happy with the highest place.
அந்த உன்னதமான இடத்திலே அவனுக்கு திருப்தி இல்லை.
You know, this is how a lot of people are.
இப்படி தான் अनेक ஜனங்களும் இருக்கிறார்கள்.
Whatever God has given them, they're not happy with that.
தேவன் அவங்களுக்கு என்ன கொடுத்திருக்கறாரோ அதிலே அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை.
That is where evil originates.
அங்கே தான் தீமை ஆரம்பமாகிறது.
When we are not content with what God has given us, even though he's given us much more than he's given other people.
மற்ற ஜனங்களைக் காட்டிலும் அதிகமாக தேவனுக்கு கொடுத்திருந்தாலும் கூட அதிலே நமக்கு ஒரு நிம்மதி இல்லாததுபடியாலே அங்கே தீமை ஆரம்பமாகிறது.
And the desire to go up even higher beyond what God position God has put us in.
தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஸ்தானத்தை காட்டிலும் இன்னும் அதிகமாக மேலாக போக வேண்டும் என்றதான ஒரு சிந்தை.
And in the process to be like a king with everybody like our servants.
அந்த பாதியிலே போய் கொண்டிருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிற மற்றவர்களை நம்முடைய வேலைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம்.
And when we get such thoughts into our heart,
இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய சிந்தையிலே வரும்பொழுது,
thoughts of pride and self exaltation,
பெருமையின் எண்ணங்கள், தன்னைத்தானே உயர்த்தக்கூடிய எண்ணங்கள்,
God pushes us down.
தேவன் நம்மை கீழே தள்ளுகிறார்.
Because there is a law of God.
ஏனென்றால் தேவனுடைய விதிகள் ஒன்று இருக்கிறது.
You know, in the universe God has placed many laws.
இந்த அண்டசராஸ்திரே தேவன் अनेक விதிகளை வைத்திருக்கிறார்.
For example, we read of the law of gravity.
உதாரணமாக புவியீர்ப்பு விசையை குறித்து வாசிக்கிறோம்.
That means anything you throw will come down.
எதை நீங்கள் தூக்கி வீசினாலும் அது கீழே வந்துவிடும்.
If you jump off the roof of a building, you'll come down.
ஒரு கூரையிலிருந்து நீங்கள் குதித்தால் நீங்கள் கீழே வருவீர்கள்.
Because there's a law in the earth pulling everything down.
ஏனென்றால் இந்த புவியீர்ப்பு விசை என்பதான பிரமாணமானது உங்களை கீழே இழுக்கிறது, எல்லாவற்றையும் கீழே இழுக்கிறது.
Like that there are many laws in physics.
இதே போல பௌதிகத்திலேயும் அநேக விதிகள் இருக்கிறது.
And these laws work perfectly in every part of the world exactly the same way.
இந்த விதிகள் பூமியில எந்த பகுதியிலேயானாலும் அதே போல தான் கிரியை செய்யும்.
Now in the same way there are some spiritual laws.
இதே போல ஆவிக்குரிய சில விதிமுறைகளும் இருக்கிறது.
And these spiritual laws you cannot find in a book of science.
இந்த ஆவிக்குரிய விதிமுறைகளை விஞ்ஞான புத்தகத்திலே பார்க்க முடியாது.
Now one of those spiritual laws,
அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பிரமாணங்களிலே ஒன்று,
is what we read in 1 Peter chapter 5 and verse 5 of the Bible.
அது இந்த வேதத்திலே 1 பேதுரு 5 அதிகாரம் 5 வசனத்திலே வாசிக்கிறோம்.
And here it says in 1 Peter 5 and verse 5 that God opposes the proud but he gives grace to the humble.
இந்த வசனத்திலே தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
That's a law.
இது ஒரு விதி.
Anyone who is proud, God will fight him just like the law of gravity pulls everybody down.
எப்படி புவியீர்ப்பு விசை என்கிறதான விதி பூமியை நோக்கி ஒவ்வொருவரையும் இழுக்கிறதோ, அதே போல இந்த ஆவிக்குரிய பிரமாணமும் பெருமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் எதிர்க்கிறார் என்று சொல்லுகிறது.
It doesn't matter who you are.
நீ யாரா இருந்தாலும் சரி.
God is opposed to the proud.
தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
That is a law that has been in existence from the beginning.
இது ஆரம்ப நாட்கள் முதற்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம்.
Because God is light.
ஏனென்றால் தேவன் ஒளியா இருக்கிறார்.
And he hates everything that is contrary to the law of love.
அன்பின் பிரமாணத்திற்கு விரோதமா இருக்கிற ஒவ்வொரு பிரமாணத்தையும் தேவன் எதிர்க்கிறார்.
And pride is opposed to love.
பெருமை என்பது அன்பிற்கு நேர் எதிரியாக இருக்கிறது.
If you love somebody,
நீங்கள் யாரையாவது நேசித்தால்,
you will never try to push that person down and get on top of him.
அந்த நபரை கீழே தள்ளி அவன் மேல் ஏறி நிற்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள்.
That's only if you hate somebody.
நீங்கள் யாரையாவது வெறுத்தால் தான் அப்படி செய்வீர்கள்.
And whenever a person is proud, he is trying to make another person feel small.
எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் பெருமைப்படுகிறானோ அப்பொழுது இன்னொரு நபரை சிறுமைப்படுத்துகிறான்.
Because pride always comes with comparison.
இந்த பெருமையானது எப்பொழுதுமே மற்றவர்களை ஒட்டு பார்க்கும்போது தான் வருகிறது.
Now I want to show you the second passage in the Bible which speaks about the origin of evil.
இந்த தீமையின் ஆரம்பத்தை விளக்கக்கூடியதான இரண்டாவது பகுதியை உங்களுக்கு காண்பிக்க
விரும்புகிறேன். That is in Ezekiel chapter 28.
அது எசேக்கியேல் என்ற புத்தகத்திலே 28 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
In Ezekiel chapter 28.
எசேக்கியேல் 28 அதிகாரம்.
We read from verse 12 to 17.
12-17 வசனங்கள் வரை இதை வாசிக்கிறோம்.
Again about this head of the angels.
இங்கேயும் கூட அந்த தூதர்களுக்கு தலைவனை குறித்து வாசிக்கிறோம்.
The star of the morning.
அதிகாலையின் விடிவெளியின் மகன்.
And here it says,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
he was perfect in beauty and full of wisdom, the last part of verse 12, right from the beginning.
ஆரம்ப முதலே அவன் ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன்.
When God created him,
அவனை தேவன் உண்டாக்கின பொழுது,
he was full of wisdom,
அவன் ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன்.
And it says in this verse, he had the seal of perfection.
அவன் அந்த பூர்ணத்தின் முத்திரையை பெற்றிருந்தான் என்று இங்கே வாசிக்கிறோம்.
In every way he was perfect.
எல்லா விதத்திலேயும் அவன் பூர்ணமுள்ளவனாய் இருந்தான்.
There was in that original earth that God made, there was a garden called the Garden of Eden.
தேவன் உண்டாக்கின அந்த பூமியிலே ஏதேன் என்றதான ஒரு தோட்டம் இருந்தது.
This is not the Garden of Eden in which Adam lived.
ஆதாம் வாழ்ந்த ஏதேன் தோட்டம் அல்ல.
This is the Garden of Eden in Genesis chapter 1 verse 1.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லப்பட்டதான ஏதேன் தோட்டம்.
And that garden was destroyed when this angel sinned.
இந்த தூதர் பாவம் செய்யும் பொழுது அந்த தோட்டமானது கெடுக்கப்பட்டது.
And then God made that garden again for Adam to live in.
அந்த தோட்டத்தை மீண்டும் பயன்படுத்தி ஆதாம் வாழ்வதற்காக தேவன் அவனுக்கு கொடுத்தார்.
That is the second Garden of Eden.
அது இரண்டாவது ஏதேன் தோட்டம்.
But in the first Garden of Eden it says here this head of the angels lived there.
அந்த முதல் ஏதேன் தோட்டத்திலே இந்த தேவ தூதனுடைய தலைவன் அவன் வாழ்ந்து வந்தான்.
He was anointed, it says in verse 14.
14 வசனத்திலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று வாசிக்கிறோம்.
And he guarded. As the anointed cherub, he was guarding that garden.
அந்த தோட்டத்தை அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன்.
God says, I placed you there.
நான் அவனை அங்கே வைத்தேன் என்று தேவன் சொல்கிறார்.
And verse 15 it says, in the day you were created, you were absolutely blameless in your ways.
நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு உன்னிலே அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டதுமில்லை, உன் வழிகளிலே குறைவுமில்லை என்று ஆண்டவர்
சொல்கிறார். Then what happened?
பிறகு என்ன நடந்தது?
Verse 17.
17 வசனம்.
Your heart was lifted up because of your beauty.
உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று.
And we can all understand that.
நாம் இதை விளங்கிக் கொள்ள முடியும்.
You know how a beautiful person begins to compare, maybe a lady compares herself with others and says, oh, I'm much better looking than the others.
ஒரு அழகுள்ள பெண் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து எல்லாரை காட்டிலும் நான் அழகுள்ளவளாய் இருக்கிறேன் என்று சொல்கிறாள்.
Among women sometimes there's a competition to look more beautiful than the others.
பெண்களுக்குள்ளே ஒரு போட்டியும் காணப்படுகிறது யார் அழகுள்ளவள் என்று.
Film actresses, would like to think that they are more beautiful than others.
Cinema nadigigal mattrulai kaattalum naan alagaga irukiren endru nenukirargal.
The more you compare yourself with others, the prouder you become.
Endalukku adhigamaga ungalai neengale mattrulavoda oppittu paarthalo andalukku adhigamaga perumigale valarukireergal.
So that's what this angel did.
Idhaan indha devadutham seidhaan.
He looked at the other angels.
Matra thoorai paarthaan
and he was much better looking than them.
Mattrulai kaattalum alagulavana irundhaan.
And not only that.
Adhu mattumalla.
It says he was full of wisdom, we saw in verse 12.
12th vasanathile paarthathu pola gnanathale nirandhirundhaan.
He had beauty and he had wisdom.
அழகும் இருந்தது ஞானமும் இருந்தது.
And you know how intelligent people also look down on people who are not so intelligent.
புத்திசாலிகள் புத்திலாவர்களை பார்த்து எப்படி தங்களை பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
We've seen children who come first in the class. They are proud of the fact they are first in the class.
வகுப்பிலே முதல் rank வாங்குற பிள்ளைகள் மற்றவளை காட்டிலும் பெருமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
And the third thing he was proud of was his position. He was the head of the angels.
அவன் பெருமையா இருப்பதற்கு மூன்றாவது காரணம் அவருடைய ஸ்தானம்.
So he was proud of his good looks.
அவரே தன்னுடைய அழகை குறித்து பெருமை.
He was proud of his intelligence.
தன்னுடைய புத்தியை குறித்து பெருமை.
And thirdly he was proud of his position.
தன்னுடைய ஸ்தானத்தை குறித்தும் ஒரு பெருமை.
Now we see that all over the world today.
இன்றைக்கு உலகத்திலே பல இடங்களிலே இதை பார்க்கிறோம்.
People are proud of their good looks.
தன்னுடைய அழகை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள்.
It could be spiritual good looks.
சில சமயத்தில் ஆவிக்குரிய அழகும் கூட இருக்கலாம்.
Some people think I am holier than somebody else.
நான் மற்றவர்களை காட்டிலும் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று நினைக்கிறார்கள்.
Or they can be proud of their intelligence.
அல்லது தங்களுடைய புத்தியை பற்றி பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள்.
Or their Bible knowledge.
அல்லது வேத அறிவை பற்றி மேன்மை பாராட்டுகிறார்கள்.
Or their wealth.
அல்லது தங்களுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி மேட்டிமையா இருக்கிறார்கள்.
Thirdly they could be proud of their position.
மூன்றாவது தங்களுடைய ஸ்தானத்தின் நிமித்தமாய் பெருமைப்படுறவங்களும் உண்டு.
You know, position in society or in the government or something.
சமூகத்திலே அல்லது அரசிலே ஒரு நல்ல ஸ்தானம்.
All pride is evil.
எல்லா பெருமையும் தீமையானது.
There's nothing wrong in being good looking.
அழகா இருப்பதிலே தவறு இல்லை.
God has made you good looking.
தேவன் தன்னை அழகாய் படைத்திருக்கிறார். நல்லது.
But to be proud of that is evil.
ஆனால் அதனிமித்தமாய் பெருமைப்படுவது அது புல்லா.
There's nothing wrong in being intelligent.
புத்திசாலியா இருப்பது தவறல்ல.
God gave you that intelligence.
தேவன் தான் அந்த புத்தியை கொடுத்தார்.
But when you become proud of it, that's evil.
அதை குறித்து நீ மேட்டிமை பாராட்டுவாயானால் அது தீமை.
The same way, there's nothing wrong in having a high position.
அதே போல உயர்ந்த ஸ்தானத்திலே இருப்பது தவறல்ல.
Provided you got it right in a righteous way.
நீதியான நேர்மையான முறையிலே அந்த இடத்துக்கு நீ சென்றுபாயானால் அதிலே தவறல்ல.
Provided you did not push other people down in order to get there.
அந்த ஸ்தானத்துக்கு போவதற்கு மற்றவங்க நீ தள்ளி கீழே தள்ளிவிட்டிருக்க கூடாது.
Or cheat anybody.
அல்லது யாரையும் ஏமாற்ற அந்த ஸ்தானத்துக்கு போயிருந்திருக்க கூடாது.
If you got your high position in a righteous way, there's nothing wrong in it.
நேர்மையான விதத்திலே அந்த உயர்ந்த ஸ்தானத்தை நீ பெற்றுபாயானால் அதிலே தவறல்ல.
But when you become proud of it, the devil originated.
இப்படி தான் பிசாசு உண்டானான்.
Now before he became the devil,
அவன் பிசாசாய் மாறவே
there was no evil on the earth. In the universe anywhere.
அந்த சராசரி எங்கேயுமே தீமையே காணப்படவில்லை.
Everything was perfect.
எல்லாமே பூரணமாக இருந்தது.
But the moment he became the devil,
ஆனால் அவன் பிசாசாய் மாறின அந்த க்ஷணத்தில் தானே
evil started.
தீமை ஆரம்பித்து விட்டது.
And it was not only him.
அவன் மட்டுமல்ல.
We read in Revelation,
வெளிப்படுத்தின விசேஷம்
என்ற
கடைசி புத்தகம்
பன்னிரெண்டாம்
அதிகாரம்
அபவுட் திஸ் டெவில் பீங் டிஸ்கிரைப்ட் அஸ் எ டிராகன்
இந்த பிசாசை வலுசர்ப்பம் என்று வேதம் விவரிக்கிறது
அண்ட் இட் சேஸ் ஹியர் ஹி டிராக் டவுன் ஒன் தேர்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் ஆஃப் ஹெவன் இன் ரெவலேஷன் 12 வெர்ஸ் 4
வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம் வானத்தின் நட்சத்திரங்களிலே மூன்றில் ஒரு பங்கை அவர் இழுத்து விட்டார்.
Now the expression stars of heaven is used in the book of Job to refer to the angels.
யோபு என்ற புத்தகத்திலே இந்த நட்சத்திரங்களை தூதர்களை குறிக்கும்படியாக பயன்படுத்த ஒரு பதம்.
And so this could possibly refer to one third of the angels being dragged down with Satan when he fell.
ஆகவே இந்த நட்சத்திரங்களும் ஒருவேளை தூதர்களை தான் குறிக்கும். மூன்றில் ஒரு பங்கை பிசாசு விழும்பொழுது அவளை விழுந்து வந்து
விட்டார். That means Satan must have gone around heaven and tried to gather together a whole lot of people who were also dissatisfied like he was.
இந்த பிசாசானவன் அங்கே பரலோகத்திலே திருப்தி இல்லாத அநேகரை தன்னை போல் இருக்கவர்களை பார்த்து அவர்களை எல்லாம் அவன் சேகரித்திருந்திருப்பான்.
And he dragged them down with him.
அவர்களை தன்னோடு இழுத்துக்கொண்டு வந்து
You know, when you follow one evil person,
ஒரு தீமையான நபரை நீ பின்பற்றினால்
his faith becomes your faith.
அவருடைய விசுவாசம் உன்னுடைய விசுவாசமாக
மாறுகிறது. So what did we learn today?
ஆக இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொண்டோம்?
Let's just think of these things, two things before we close.
நாம் முடிப்பதற்கு முன்பதாக இந்த இரண்டு காரியங்களை நாம் நினைவுபடுத்தி பார்ப்போம்.
Sin came because of pride.
பெருமையினாலே தான் பாவம் வந்தது.
And it came because a created being was unhappy, discontent with what God had given him.
தேவன் தனக்கு கொடுத்த காரியத்திலே அந்த சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பு அதிலே ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்து விட்டான்.
That's why we must teach our children not to be proud.
ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு பெருமையா இருக்க வேண்டாம் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும்.
We must teach them to be happy and content with what God has given them.
தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியத்திலே சந்தோஷமாகவும் மன நிம்மதியுள்ளவர்களாக இருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும்.
That's where all evil begins.
அங்கே தான் எல்லா தீமையும் ஆரம்பிக்கிறது.
Now in our next study we'll continue from this point.
நம்முடைய அடுத்த பாடத்திலே இதிலிருந்து நாம் தொடர்ந்து செல்வோம்.
So you must be sure to tune in again to this program.
ஆகவே மீண்டும் இந்த நிகழ்ச்சியை கவனிக்க நீங்கள் தவறாதீர்கள்.
And tell others about it.
மற்றவர்களை குறித்து மற்றவர்களிடத்திலும் இதை குறித்து சொல்லுங்கள்.
When you do that you can help them as well.
இதை நீங்கள் செய்யும் பொழுது மற்றவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்கிறீர்கள்.
Now before we close.
நாம் முடிப்பதற்கு முன்பதாக
if you have seen something like this in your life.
உங்களுடைய வாழ்க்கையில இது போல ஒன்றை நீங்கள் பார்த்திருப்பீர்களானால்
then this is what you should do.
இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும்.
You should say Lord
ஆண்டவரே
please forgive me
என்னை மன்னித்து விடும்
for having these wrong attitudes
இந்த தவறான மனப்பான்மையை வைத்திருக்கிறேனே என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே என்று கேட்கவேன்
I never knew this was evil
இது தீமையா இருக்குது என்று நான் அறியாதிருந்தேன்
I never knew that being unhappy was an evil thing
சந்தோஷமற்ற நிலையில் இருப்பது அது பொல்லாப்பு என்பதை நான் அறியாமல் இருந்தேன்
I want to repent Lord
நான் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே
pray a simple prayer
ஒரு எளிய ஜெபத்தை செய்வீர்களா
Lord
ஆண்டவரே
forgive me for being proud
பெருமையாய் இருந்தபடினாலே என்னை
மன்னியும் forgive me for being discontent
நான் அதிருப்தியாய் இருந்தபடினாலே என்னை மன்னியும்
I want to give up these ways
நான் இந்த வழியில விட்டுவிட விரும்புகிறேன்
I want Jesus Christ to come and be Lord of my life
இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே வந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இருக்க விரும்புகிறேன்
I invite you to pray this prayer right now
இப்போதே இந்த ஜெபத்தை செய்ய முடியுமா நான் உங்களை கேட்கிறேன்
God bless you
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக